சைவ சித்தாந்தம் அன்பு வணக்கம் நண்பர்களே, இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 21.
நியதி. காலத்தின் பின்னர் மாயா தத்துவத்தினின்றும் நியதி என்னும் தத்துவம் தோன்றும். நமது வாழ்வில் நாம் நினைத்தபடியெல்லாம் நடந்து விடுவதில்லை. ஒருவர் படிக்கின்ற காலத்தில் மருத்துவத்துறையில் எப்படியாவது சேர வேண்டும் என்று முயல்கிறார். ஆனால் அது முடியாமலே போய்விடுகிறது. மற்றொருவர் ஒரு பெண்ணை உயிருக்கு உயிராக நேசித்தும் வேறொரு பெண்ணை கைப்பிடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விடுகிறது. இன்னொருவர் பதவி உயர்வு பெறுதற்குரிய தகுதி எல்லாம் பெற்றிருந்தும் அவருக்கு கிட்டாமல் அவருக்கு கீழ்நிலையில் உள்ள மற்றொருவருக்கு அது கிடைத்து விடுகிறது. இவற்றுக்கெல்லாம் காரணமாய் இதனையே நுகர்க, ஏனையவற்றை நுகரற்க என வரையறுத்து நிறுத்துவது நியதி தத்துவமாகும். நியதி தத்துவம் அவரவர் செய்த வினையின் பயன்களை அவரவரே அனுபவிக்குமாறு நெறிபடித்து நிற்பதாகும். இறைவனது சக்தியே இவ்வாறு நியமித்து நடத்தும் என்று கொள்ளலாம் அல்லவா? நியதி என்ற ஒரு கருவி எதற்கு என வினவலாம். கட்டு நிலையில் இறைவனது சக்தி தானே நேராக எதனையும் செய்யாது. ஏதேனும் ஒரு கருவியை கொண்டு அதன் வழியாகவே செய்யும். ஆதலால் இறைவனது சக்தி வினைகளை வரையறுக்கும் செயலுக்கு இந்நியதி தத்துவம் கருவியாய் நிற்கிறது எனலாம். நியதி தானே சுதந்திரமாக செயற்படாது என்பதையும் இறைவனது சக்தியின் வழி நின்றே செயற்படும் என்பதையும் கருத்தில் கொள்ளுதல் வேண்டும்.
ரொம்ப தெளிவான விஷயம். மாயை என்பது ஒரு சடம், அதிலே இருந்து தோன்றுவதாகிய நியதி என்கின்ற தத்துவமும் சடம். சடம் இன்னொன்றை இயக்க முடியாது, யாரோ ஒருவர் இயக்கினால்தான் அது இயக்கம். ஆகவே நியதி தத்துவம் ஒன்றுக்கொன்று காரணமாக நிறைவிலே இறைவனாலே இயக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்.
நியதி வினைப்பயன்களை அவ்வப்புயிர்களே நுகரும்படி செய்யும் எனவும், காலம் அந்நுகர்ச்சியின் அளவை வரையறுத்து நிற்கும் எனவும் அறிந்தோம். இனி உயிர்கள் நுகர்ச்சியில் ஈடுபட வேண்டுமாயின் அவற்றின் அறிவு இச்சை செயல்கள் ஆணவ மல மறைப்பிலிருந்து விடுபட்டு தொழிற்பட வேண்டும் என சற்று முன்னே கூறினோம்.
இதுல ஒன்றை குறித்துக் கொள்ளுங்கள். இவ்வளவு ஒரு அழகான நிர்வாக அமைப்பு இதற்குள்ளே வருகிறது என்று. வேலைக்கான அட்டவணை, கால அட்டவணை முடிந்தது, வேலை அட்டவணை முடிந்தது. இனி வேலை செய்பவர் தயார் செய்யப்பட வேண்டும். அவர் தூக்கத்திலே இருக்கிறார். அவருக்கு உயிர்க்குரிய குணங்களாகிய மூன்று குணத்தையும் முழுமையாக கொடுக்க முடியாவிட்டாலும் ஓரளவு தூண்ட வேண்டும். உயிருக்கான குணம் ஒன்று என்று சொல்லியிருக்கேன். ஒன்று அறிதல், செய்தல், விரும்புதல். இந்த மூன்று இச்சா கிரியா ஞானா சக்தியா. இப்போ இவர் இறைவன் என்ன செய்ய போறார் என்றால், அட்டவணை போற்றாயிற்று, வேலை தீர்மானிக்கப்பட்டாயிற்று. இனி வேலை செய்பவரை அடுத்தது தயார் பண்ண போகிறார். அதற்கு என்ன செய்கிறார் என்றால், மூன்று தத்துவங்கள் அதற்காக வரப்போகிறது. என்ன செய்யும் என்றால், ஒன்று அதற்குத்தான் பெயர் கலை வித்தை அராகம் என்று மூன்று நிலை. கலை என்பது அந்த உறக்கத்திலே கிடக்கிற உயிரை சற்று அசைத்து விடுவார். அப்படி நாம கற்பனை பண்ணி கொள்ள வேண்டும். அசைத்து விட்டால் அதனுடைய சிற்றறிவிலே ஒரு கூறு சிற்றறிவு விழித்தெழும். அப்படி விழித்தெழுந்த உடனே அதற்கு அறிவு வரும். விழித்தெழுந்த உடனே, இப்ப குழந்தை படுத்திருக்கிறது, தட்டி விட்டோடனே முதல் அதற்கு அது எழும்பும். எழும்பினோட அறிவு வந்தோடனே அம்மா பால் என்று அழுகிறது அல்லவா. அப்போ முதல் தட்ட வேண்டும், பிறகு எழும்ப வேண்டும், அதற்கு பிறகு விரும்ப வேண்டும். அப்போ தட்டின உடனே, தட்டுவது என்பது செயலை உண்டாக்குவது, அதற்கு பிறகு அறிவை உண்டாக்குவது, பிறகு விருப்பத்தை உண்டாக்குவது. இது ஒன்று ஒன்று ஒன்றில் ஒன்றே உருவாகிவிடும். ஒன்றை செய்து விட்டால் ஒரு இறைவன் இனி என்ன செய்ய போகிறான்றால், வேலையும் காலமும் தீர்மானிக்கப்பட்டபடியால் உயிரை அதற்கு தயார் பண்ண போகிறார். அதற்குத்தான் இந்த மூன்று கலை வித்தை அராகம் என்று மூன்று தத்துவங்கள் வரப்போகிறது. அதை பற்றி நூலாசிரியர் சொல்வதை படிப்போம்.
இனி உயிர்கள் நுகர்ச்சியில் ஈடுபட வேண்டுமாயின் அவற்றின் அறிவு இச்சை செயல்கள் ஆணவ மல மறைப்பிலிருந்து விடுபட்டு தொழிற்பட வேண்டும் என சற்று முன்னே கூறினோம். அங்கனம் அவை தொழில் தொழிற்படுவதற்கு உதவும் கருவிகள் கலை, வித்தை, அராகம் என்பனவாகும். அக்கருவிகள் தோன்றும் முறையை இனி பார்ப்போம். கலை மாயா தத்துவத்தினின்று நியதி தத்துவம் தோன்றிய பின்னர் கலை என்ற தத்துவம் தோன்றும். இக்கருவி ஆணவ மலமரப்பை சிறிது நீக்கி ஆன்மாவின் கிரியாசக்தியை முதலில் எழுப்பி தொழிற்பட செய்யும்.
வேலை செய்கிறவருக்கு முதல் வேலை செய்கிற சக்தி கொடுக்கப்பட வேண்டும் என்றபடியால் இதிலே இந்த தோற்ற முறையிலே ஒரு அவர் அவர் சொல்லிக் கொண்டு போகிறார். நீங்கள் அதை உடனே இப்பொழுது அழுத்தி பிடிக்க வேண்டும் என்பதில்லை. எந்த தத்துவம் எந்த தத்துவத்திலே இருந்து தோன்றுகிறது அது நீங்கள் இந்த தத்துவ வரைபடத்தை பார்த்தாலே தெரியும். நாங்கள் சொல்வது போல 36 தத்துவம் அடுக்கப்பட்டிருந்தாலும் 36 தத்துவமும் இதிலிருந்து ஒரு ஒழுங்கின்படி தோன்றுவதில்லை. அங்கே இருந்து ஒன்று இங்கே தோன்றும், இங்கே இருந்து அங்கே தோன்றும். அது வரைபட குறிப்பிலே குறித்திருப்பார்கள். அதை நீங்கள் பெரிய அளவிலே கவலைப்படாமல் வரைபடத்திலேயே பார்த்து விளங்கிக் கொள்ளலாம். நீங்கள் இப்பொழுது விளங்க வேண்டியது உறக்கத்திலே இருக்கிறவரை எழுப்பி விடுகிறார், அதான் கலை தத்துவம். எழும்பின உடனே கொஞ்சம் அறிவு வருகிறது, வித்யா தத்துவம், வித்தை தத்துவம். அறிவு வந்தோடனே விருப்பம் பெறுகிறது, அதற்கு அராக தத்துவம் என்று பெயர். இந்த மூன்று தத்துவத்தினூடாக உயிரை எழுப்பி வினை செய்வதற்கான விருப்பத்தை கொடுத்து தயார் பண்ணுகிறார் இறைவன். அதுதான் இந்த இந்த மூன்று தத்துவத்திலே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது. திருப்பிப்படி
மாயா தத்துவத்தினின்றும் நியதி தத்துவம் தோன்றிய பின்னர் கலை என்ற தத்துவம் தோன்றும். இக்கருவி ஆணவ மலமரப்பை சிறிது நீக்கி ஆன்மாவின் கிரியாசக்தியை முதலில் எழுப்பி தொழிற்பட செய்யும். இங்கு ஒரு ஐயம் எழலாம். அறிவு பொருளாகிய ஆன்மா ஆணவ மலத்தால் முற்றிலும் மறைக்கப்பட்டு அறியும் திறனை இழந்து அறிவற்ற ஜடப்பொருள் போல கிடக்கும் நிலையில் முதலில் அதன் அறிவாகிய ஞானசக்தியை அல்லவா எழுப்புதல் வேண்டும்? அதனை விடுத்து கிரியாசக்தியை முதலில் எழுப்புவது எதற்கு என்பதே அவ்வையம். ஞானசக்தியை முதலில் எழுப்புவதாக வைத்துக் கொள்வோம். ஞானசக்தி ஆணவ மல பிடிப்பிலிருந்து சற்று விடுபட்டு எழுந்தாலும் அது தானே செயல்படாது. ஆன்மா அதனை தொழிற்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் ஞானசக்தி தொழிற்படும். ஆன்மா அதனை தொழிற்படுத்த வேண்டுமானால் அதற்கு கிரியாசக்தி வேண்டும். கிரியாசக்தியின்றி எச்செயலும் நிகழாது. கிரியாசக்தி விளங்கப்பெற்ற போதே ஆன்மா எச்செயலையும் செய்வோன் என்ற நிலையை அடைகிறது. ஆதலால் ஞானசக்தி தொழிற்படுவதற்கும் கிரியாசக்தி வேண்டப்படுகிறது. அது பற்றியே
அந்த சொல்லிலேயே அது இருக்கிறது, அந்த சொல்லிலேயே இருக்க ஞானசக்தி தொழிற்படுவதற்கும் என்று வந்தவுடனேயே வினை வந்து விடுகிறது அல்லவா, செயல் வந்து விடுகிறது அல்லவா. ஆகவே செயல் தோன்றித்தான் அறிவு தோன்ற வேண்டும். அதற்கு நான் சொன்ன உவமை பொறுத்த ஒரு குழந்தை தட்டி எழுப்பப்பட்ட பிறகு அறிவு வந்து பசிக்கிறது என்று சொல்வது போல, அதை புரிந்து கொண்டால் சரி.
ஆதலால் ஞானசக்தி தொழிற்படுவதற்கும் கிரியாசக்தி வேண்டப்படுகிறது. அது பற்றியே கிரியாசக்தியை முதலில் எழுப்பும் கலை என்ற கருவி தோன்றுவதாயிற்று. கழித்தல் என்ற சொல்லிலிருந்து கலை என்பது வந்தது. கழித்தல் என்பதற்கு நீக்குதல், செலுத்துதல் என்ற பொருள்கள் உண்டு. எனவே ஆணவ மதத்தை நீக்கி ஆன்மாவின் கிரியாசக்தியை எழுப்பி செலுத்துகிற கருவிக்கு கலை என்று பெயரிட்டது பொருத்தமாகும். அதோடு முடியுதுங்க இந்த பேரா.
சரி, கலை. அப்போ கலை என்பது கிரியாசக்தியை தூண்டிவிடுவது என்கின்ற அளவிலே அதை படி கலைத்தல் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டாலே போதும். உறங்கி கிடக்கிற அதை கலைத்து விடுவது என்பது கூட நினைத்துக் கொண்டால் சரி. அப்போ கலை. இனி வித்தை என்பது அறிவு. அது அடுத்த தத்துவமாக பிறக்கப் போகிறது. விழிப்பு வந்தவுடனேயே, இயங்குகிற நிலை வந்தவுடனேயே அறிவு வந்துவிடும். அதை சொல்ல போகிறார்.
வித்தையும் அராகமும் கலை தோன்றிய பின்னர் அக்கலையிலிருந்தே வித்தை என்னும் தத்துவம் தோன்றும். வித்தை என்ற அக்கருவி ஆணவ மல சக்தியை சிறிது அடக்கி ஆன்மாவின் ஞான சக்தியை எழுப்பும். வித்தை தோன்றிய பின்னர் அதிலிருந்தே அராகம் என்னும் தத்துவம் தோன்றும். அராகம் என்ற அக்கருவி ஆன்மாவின் இச்சாசக்தியை எழுப்பும்.
முன் சொல் சொற்பிரயோகங்கள் நமக்கு புதிதாக இருக்கிறபடியால் ஒரு 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 சின்ன மயக்கம் இருக்க பார்க்கும். நாங்கள் ஏற்கனவே படித்து விட்டபடியால் அந்த மயக்கம் பெற வாய்ப்பில்லை. இச்சை என்றால் விருப்பம், கிரியை என்றால் செயல், ஞானம் என்றால் அறிவு. ஆகவே இந்த இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞானா சக்தி என்பதெல்லாம் செயலுக்கான திறன், அல்லது செயலுக்கான பவர், அறிவுக்கான பவர், விருப்பத்துக்கான பவர் என்று அதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி வைத்து விட்டால் நமக்கு அது தெளிவாகிவிடும்.
வித்தை தோன்றிய பின்னர் அதிலிருந்தே அராகம் என்னும் தத்துவம் தோன்றும். அராகம் என்ற அக்கருவி ஆன்மாவின் இச்சாசக்தியை எழுப்பும். முன்னே சொன்ன காலம், நியதி, கலை என்னும் மூன்றும் மாயையிலிருந்து நேரே தோன்ற, வித்தையும் அராகமும் ஆகிய இரண்டும் அங்கனம் மாயையிலிருந்து நேரே தோன்றாமல் கலையிலிருந்து வித்தையும் அவ்வித்தையிலிருந்து அராகமும் தோன்றுவது நோக்குதற்குரியது.
இப்போதைக்கு நீங்கள் இதை இதிலே ரொம்ப அவதானம் செலுத்த தேவையில்லை. எந்தெந்த தத்துவம் எதிலே இதிலே இருந்து தோன்றுகிறது என்று நூலாக உரையாசிரியர் சொல்லிக் கொண்டே வருகிறார். தெரிந்திருக்க வேண்டிய ஒன்றுதான். இப்போதைக்கு அது அவசியம் இல்லை. முதல் 36 தத்துவம் விளங்கி நல்ல தெளிவான பிறகு எது எதிலே தோன்றினது என்று பார்த்துக் கொள்ளலாம். மற்றபடியால் நான் அதை விளக்கம் சொல்லவில்லை. அவர் நூலுக்கு நியாயம் செய்கிற வகையிலே அவர் எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டு வருகிறார். நாங்கள் வரிசைப்படி பார்த்தோமானால் மாயா தத்துவம், காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற வரிசைக்கு வந்திருக்கிறோம்.
அவ்வித்தையிலிருந்து அராகமும் இதற்கான காரணத்தை பின்வருமாறு கூறலாம். ஆன்மாவினது அறிவு ஒன்றே அறிதல், விழைதல், செய்தல் என்னும் செயல் பற்றி ஞானசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி என மூன்றாக வழங்கப்படுகிறது. எனவே இம்மூன்றும் தம்முள் வேறல்ல என்பதும் அறிவாகிய ஒன்றன் நிலை வேறுபாடே என்பதும் விளங்கும். கிரியாசக்தியும் ஞானசக்தியும் தம்முள் மாறுபட்டனவல்ல. ஆகையால் கிரியையை எழுப்புவதாகிய கலையிலிருந்தே ஞானத்தை எழுப்புவதாகிய வித்தை தோன்றுவதாயிற்று. இச்சை ஞானத்தின் நிலை வேறுபாடே ஆகையால் ஞானத்தை எழுப்புவதாகிய வித்தையினின்றும் இச்சையை எழுப்புவதாகிய அராகம் தோன்றுவதாயிற்று.
அதாவது அந்த தத்துவ தோற்ற முறைக்கான நியாயத்தை சொல்லுகிறார். தோற்ற முறையை நாங்கள் இப்பொழுது அழுத்தாதபடியால் அதையும் நாங்கள் இப்பொழுது அழுத்த தேவையில்லை.
கிரியையும் ஞானமும் இச்சையும் வேறு வேறு அல்லவாயின் கலையாகிய ஒரு கருவியே இம்மூன்றையும் எழுப்புதல் இயலாதோ? கலை, வித்தை, அராகம் என வேறு வேறு கருவிகள் எதற்கு என கேட்கலாம். இங்கே ஓர் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கருவி ஒரு நேரத்தில் ஒரு தொழிலை செய்யுமே அன்றி பல தொழில்களை ஒருங்கு செய்ய மாட்டாது. ஆதலால் கிரியை, ஞானம், இச்சை ஆகிய மூன்றும் ஒருங்கே வேண்டப்படும் போது கலை என்ற கருவி கிரியையே எழுப்புதலாகிய ஒரு தொழிலை மட்டும் செய்யும் என்பதும், ஞானத்தையும் இச்சையையும் எழுப்புதலாகிய தொழிலை செய்வதற்கு வித்தையும் அராகமும் ஆகிய வேறு கருவிகள் வேண்டியுள்ளன என்பதும் தெளிவாகும்.
அதாவது ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு கருவி. மூன்று செயல், அறிவை எழுப்புவதற்கு, செயலை உண்டாக்குவதற்கு, அறிவை எழுப்புவதற்கு, இச்சையை உருவாக்குவதற்கு தனித்தனி கருவிகள் அமைக்கப்படுகின்றன. அதற்கு அவர் சொல்லுகிற நியாயம் ஒரு கருவி இன்னொன்றை செய்யக்கூடாது என்பது அது ஒரு பெரிய 100% பொருத்தப்பாடான விஷயங்களில். சில கருவிகள் பல துறையில் செய்கிற கருவிகள் இருக்கின்றன. இது ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஒவ்வொரு தத்துவம் இயக்க ஒவ்வொரு கருவியை இயக்க ஒவ்வொரு தத்துவத்தை வைத்திருக்கிறார். மேலே மேலே அதற்கான சரியான விளக்கங்கள் நமக்கு கிடைக்கும்.
வித்தை என்னும் சொல் அறிவு என பொருள்படும். ராகம் என்னும் வட சொல்லுக்கு விருப்பம் என்பது பொருள். அச்சொல்லே தமிழில் அராகம் என வந்துள்ளது. இதுகாரும் கூறி வந்தவற்றுள் அராகம் ஆன்மாவின் இச்சாசக்தியையும், வித்தை ஞானசக்தியையும், கலை கிரியாசக்தியையும் விளக்கி ஆன்மாவை நுகர்ச்சியில் ஈடுபட செய்யும். நியதி இதனையே நுகர்க என வரையறுத்து நிறுத்தும். காலம் இந்த நுகர்ச்சியை இத்தனை காலம் நுகர்க என எல்லைப்படுத்தும். இவ்வைந்து கருவிகளும் ஆன்மாவுக்கு இன்றியமையாதனவாய் ஆன்மாவோடு எப்போதும் நீங்காமல் சட்டை போல் ஒன்றாய் ஒட்டியே இருக்கும். அதனால் அவை பஞ்ச கஞ்சுகம் என்னும் பெயர் பெறும். கஞ்சுகம் என்றால் சட்டை.
அதாவது இந்த ஐந்து 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 ரூபங்களையும் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். காலம், நியதி, கலை, அராகம். அது ஆன்மாவுக்கு செயல்படுவதற்காக பொருத்தப்படுகிற கருவிகள். அப்போதான் ஆன்மா வினை அனுபவம் பெறலாம். இப்பொழுது இந்த ஐந்து வரும் வரைக்கும் ஆன்மா சூக்ம நிலையிலேயே இருந்தது, வெட்ட வழியிலே இருந்தது போலத்தான் இருந்தது. இப்ப என்ன செய்கிறார், காலம் நியமித்து விட்டார், நியதி அமைத்து விட்டார், கலை வித்தை அராகம் இதெல்லாம் சேர்ந்தோடனே ஆன்மாவுக்கு ஒரு ஒரு வடிவம் வந்தது போன்ற ஒரு நிலை. இவை எல்லாம் பொருந்தினால்தான் ஆன்மா செயல்படலாம். ஆகவே இந்த ஐந்தையும் ஆன்மாவினுடைய சட்டை என்கிறார்கள். பஞ்ச கஞ்சுகங்கள், பஞ்சம் என்றால் ஐந்து, கஞ்சுகங்கள் என்றால் உடை என்று சொல்லுகிற ஒரு மரபு இருக்கிறது. இதுவும் ஒரு கலைச்சொல்லாக கலைச்சொல் பிரயோகம் தான் என்றபடியால் அதை மனதிலே வைத்துக் கொள்வோம். பஞ்ச கஞ்சுகம் என்றால் காலம் நியதி கலை வித்தை அராகம், இதை வைத்துக் கொள்வோம்.
புருடன் இந்த ஐந்து சட்டைகளையும் அணிந்து நிற்கும் நிலையில் ஆன்மா புருடன் என பெயர் வரும். போகத்தை நுகரும் தகுதியுடைமை பற்றி ஆன்மா புருடன் எனப்படுகிறது.
ஒரு நிமிடம், இந்த ஐந்து காலம் நியதி கலை வித்தை அராகம் எல்லாம் தனித்தனி ஒவ்வொரு தத்துவங்கள். இந்த ஐந்தும் பொருத்தப்படுகிற பொழுது, ஆன்மாவுக்கு இந்த ஐந்தும் பொருத்தப்படுகிற பொழுது ஒரு சட்டை போட்டு புறப்படுகிறார் ஒருவர். ஒருத்தர் வேலை செய்ய புறப்படுகிறார், அவர் ஒரு சட்டை போட்டுக் கொண்டுதானே போக வேண்டும். இந்த ஐந்தும் சேர்ந்ததுதான் அவருடைய சட்டை. சட்டை போட்டு புறப்படுகிற பொழுது அவருக்கு ஒரு வடிவம் வந்துவிடுகிறது. அந்த வடிவத்துக்கு பெயர் புருட தத்துவம் என்று பெயர். அதாவது இந்த இந்த கருவிகள் எல்லாம் சேர்ந்து இயங்கு நிலைக்கு ஆன்மா தயாராகிவிட்ட நிலையை சொல்வது புருட தத்துவம். அதுதான் நாங்கள் சொல்லுகிற இந்த ஏழாவது தத்துவமாக அமைகிறது. எப்படி என்று பார்த்தால், முதல் மாயை, அதுக்கு பிறகு காலம் நியதி கலை வித்தை அராகம், அதற்கு பிறகு வருகிற புருடன். இந்த ஏழும் சேர்ந்தவுடனே ஆன்மா இயங்கு நிலைக்கு தயாராகி விடுகிறது. அப்படி இயங்கு நிலைக்கு தயார்படுத்தப்படுகிறது என்றபடியால் தான் இதற்கு வித்யா தத்துவங்கள் என்று பெயர் வந்தது. அவ்வளவும் இப்போ முதல் நிலையிலே இவ்வளவும் புரிந்து கொண்டால் போதும்.
இந்த ஐந்து சட்டைகளையும் அணிந்து நிற்கும் நிலையில் ஆன்மா புருடன் என பெயர் பெறும். போகத்தை நுகரும் தகுதியுடைமை பற்றி ஆன்மா புருடன் எனப்படுகிறது. இந்நிலையே புருட தத்துவம் என சொல்லப்படுகின்றது. தத்துவம் என்று கூறப்படினும் இஃது ஏனையவை போல ஒரு தனி தத்துவம் அன்று என்பது அறிதற்குரியது. பஞ்ச கஞ்சுகத்துடன் கூடி புருடன் என நின்ற ஆன்மா பொது வகையில் போகத்தை நுகரும் தகுதியை பெறும். பின்னர் பிரகிருதியோடு தொடர்பு கொள்ளும் போதே அத்தகுதியை சிறப்பு வகையா பெறும். பிரகிருதியே உலக அனுபவத்தை தருவது. ஆதலால் அதனோடு பொருந்தும் போதே ஆன்மா புருடனாம் நிலையை சிறப்பாக பெறுகிறது. இதனால் காலம் முதலிய ஐந்தினாலே வரும் தகுதி பொது தகுதி என்பதும், பிரகிருதியினாலே வரும் தகுதி சிறப்பு தகுதி என்பதும் விளங்கும்.
இணைய ஆன்மா எங்கு நிலைக்கு வருகிறது, பிரகிருதி மாயிலே இணைகிற பொழுது இயங்குகிறது. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இயங்கு நிலைக்கு வருதல் என்பது ஒன்று, இயங்குதல் என்பது ஒன்று. அசுத்தமாயை தத்துவங்களோடு இணைகிற பொழுது ஆன்மா இயங்கு நிலைக்கு தயார்படுத்தப்பட்டு விடுகிறது. பிரகிருதி மாயையோடு சேருகிற பொழுதுதான் பிறகு இயங்குதல் ஆகிய தனுகரண போன போக இயக்கங்கள் நிகழ்கின்றன.
பிரகிருதியை பற்றி முன்னே குறிப்பிட்ட போது அஃது அசுத்த மாயையிலிருந்து தோன்றும் காரியம் என சொன்னோம். அது பொதுவாக சொன்ன கூற்றே ஆகும். குறிப்பிட்டு சொல்வதானால் அது அசுத்த மாயையின் காரியங்களில் ஒன்றாகிய கலையிலிருந்து தோன்றுவதாகும். தோசை என்ற உணவு பண்டத்தின்
சொல்லுகிறார், பிரகிருதி மாயையை நேராக அசுத்த மாயையிலிருந்து தோன்றுவதில்லை, பிரகிருதி மாயிலே தோன்றுவதாகிய கலை என்கின்ற தத்துவத்திலே இருந்துதான் பிரகிருதி அசுத்த மாயிலே தோன்றுகிற கலை, காலம் நீதி கலை படித்தோமே, அந்த கலை என்ற தத்துவத்திலே இருந்துதான் பிரகிருதி மாயை தோன்றுகிறது. நான் முதற்கொன்னதையே தான் திரும்பி சொல்கிறேன். இது தத்துவங்கள் இந்த இதிலிருந்து எது தோன்றுகிறது என்ற முறையை விளங்கப்படுத்துகிறார். முதல் தத்துவம் மனதிலே பதிந்தால்தான் அது நிற்கும். அது முதல் தத்துவம். நாங்கள் முதல் நிலை படிப்பிலே தத்துவங்களை மட்டும் மனதிலே படிப்போம். பிறகு எங்கெங்கே எது எது விளங்குவதற்கு அடுத்தடுத்த நூல்
பிரகிருதியை பற்றி முன்னே குறிப்பிட்ட போது அஃது அசுத்த மாயையிலிருந்து தோன்றும் காரியம் என சொன்னோம். அது பொதுவாக சொன்ன கூற்றே ஆகும். குறிப்பிட்டு சொல்வதானால் அது அசுத்த மாயையின் காரியங்களில் ஒன்றாகிய கலையிலிருந்து தோன்றுவதாகும். தோசை என்ற உணவு பண்டத்திற்கு மூலப்பொருள் எது என்று கேட்டால் மாவு என்று சொல்லலாம், அரிசி என்றும் சொல்லலாம். மாவு நேரான மூலப்பொருள், அரிசி முடிவான மூலப்பொருள். அதுபோல பிரகிருதிக்கு கலை நேரான முதற்காரணம், அசுத்தமாயை முடிந்த முதற்காரணம் என அறிதல் வேண்டும். ஐயா அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு மூணு பேரா இருக்குங்க ஐயா, உங்களுக்கு டைம் இருக்குங்களா?
கலை என்னும்
தத்துவத்தினின்றும் வித்தை என்னும் தத்துவமும் அவ்வித்தையினின்றும் அராகம் என்னும் தத்துவமும் தோன்றும் என கூறினோம். அவற்றின் பின்னர் கலையினின்றும் நேரே பிரகிருதி தோன்றும். ஆன்மா பிரகிருதியை பொருந்திய நிலையில் நுகர்வோன் என்னும் சிறப்பு தகுதியை பெற்று புருடனாய் நிற்கும் எனக் கண்டோம். காலம் முதலிய ஐந்தோடு புருடன் என்பதை சேர்க்க தத்துவங்கள் ஆறாகும். அவற்றோடு முதலில் சொன்ன மாயா தத்துவம் என்பதை சேர்க்க தத்துவங்கள் ஏழாகும். இவ்வாறு காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை, அதாவது மாயா தத்துவம் ஆகிய இவ்வேழும் அசுத்த மாயா தத்துவங்கள் ஆயின. பின்வரும் வரைபட அமைப்பு இவற்றை நினைவற்கொள்ள உதவும். இவற்றுள் மாயையும் புருடனும் நீங்களாக மற்றையவை பரிணாம முறையில் தோன்றுமனவாகும். மாயையின் ஒரு கூறு காலமாக பரிணமிக்கும், மற்றொரு கூறு நியதியாக பரிணமிக்கும், மற்றொரு கூறு கலையாக பரிணமிக்கும். கலையின் ஒரு கூறு வித்தையாகவும் வித்தையின் ஒரு கூறு அராகமாகவும் பரிணமிக்கும். கலையின் மற்றொரு கூறே பிரகிருதியாக பரிணாமம் அடையும் என்பது அறிதற்குரியது.
இந்த பந்தி பூரா அவர் அதான் சொல்லுகிறார், எந்த தத்துவத்திலிருந்து எது பிறக்கிறது, எது தத்துவத்திலிருந்து எது பிறக்கிறது. இதை ஏன் நான் விட்டு விட்டு போகிறேன் என்றால், தத்துவ வரிசை மனதிலே நிற்குவதற்கு முதலில் இந்த தத்துக்கலையிலிருந்து அது பிறக்கிறது என்று ஒன்றுக்கொன்று வேறுபட்ட நிலை வருகிற பொழுது தத்துவ அடிப்படை வரைபடமும் குழம்பி விடுகிற வாய்ப்பு இருக்கிறபடியால் தான் நான் இப்பொழுது அதை சொல்லவில்லை. ஆனால் அது தெரிந்து கொள்ள மேலே தத்துவ படிப்புக்கு போகிற பொழுது அதுகள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான். முடிகிறவர்கள் எங்களுக்கு தத்துவமும் பதிவாகிவிட்டது, இந்த இதிலிருந்து எது பிறக்கிறது என்பதையும் நாங்கள் பதிவாக்கிக் கொள்கிறோம் என்கிறவர்கள் நூலை பார்த்து விட்டே அதை பதிவு செய்து கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் பிரதிகிருதி மாயா தத்துவம் 24 படித்து விட்டோம். அசுத்தமாயிலிருந்து வரக்கூடிய 7 தத்துவம் படித்து விட்டோம். 31 தத்துவம் படித்து விட்டோம். இன்னும் 5 தத்துவங்கள் தான் படிக்க வேண்டியிருக்கிறது. என்னுடைய அபிப்பிராயம், சைவ சித்தாந்தம் என்பது இந்த 36 தத்துவம் தான். இதை விளங்கிவிட்டால் சைவ சித்தாந்தம் விளங்கிவிட்டது என்று அர்த்தம். குறிப்பிட்ட சில வகுப்புகளுக்குள்ளே சைவ சித்தாந்தத்தில் புலமை பெற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். திரும்ப நீங்க, நான் இது ஒரு பொய்யாக சொல்கிறேன், தூள இருந்தது நியாயம் போலதான் இது நோக்கி இப்படி நகர்த்திய. இதிலே நமக்கு வராத கேள்விகள் எத்தனை இருக்கிறது என்பது அடுத்த புத்தகம் படிக்கிற பொழுது தெரியும். நாங்கள் கிட்டத்தட்ட நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது ஒரு பாடமாக்குதல்தான் செய்கிறோம். அவர்கள் இதுலே இன்னும் எத்தனையோ உள்ளே போகிறார்கள். அந்த உள்ளே போகிற பொழுதுதான் புது விஷயங்கள் இதுக்குள்ளேயே, இந்த 36 தத்துவத்துக்குள்ளேயே நாம் விளங்க வேண்டிய விஷயம் இன்னும் எவ்வளவோ இருக்கிறது. என்னோட ஆசிரியர் சொன்னதாக நான் போது சொல்லியிருக்கிறேன், ஒரு வட்டத்தினுடைய மையம் புள்ளியாகி, பிறகு மையம் ஒரு வட்டமாகி, அதனுடைய மையம் ஒரு புள்ளியாகி இப்படியே போகும். இது நல்ல அறிவுக்கு விருந்தாகிற விஷயம். எந்த நேரமும் படித்துக் கொண்டிருந்தால் மூளை பிசகுற வாய்ப்பும் இருக்கிறது. ஆகவே இந்த அளவிலே நாம் இதை உள்வாங்கிக் கொண்டு விடுவோம். அடுத்த வகுப்பிலே இதற்கு மேலே நான் கிரேன்சவ தத்துவம் தொடங்கலாம். நான் தான் சொன்னேன், நான் நூலை படித்துவிட்டு உட்காரவில்லை, நீங்கள் உங்களோடு சேர்ந்துதான் நானும் படிக்கிறேன். தத்துவம் வருகிற பொழுது இன்னும் பல ரகசியங்கள் எங்களுக்கு புரிய போகின்றன. அதை விளங்கும்
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.